நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மாரடைப்பு அல்லது இதய நோய் பலரையும் தாக்குகின்ற அபாயம் காணப்படுகின்ற நிலையில் இதன் அறிகுறிகள் என்ன, இது வராமல் நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பில் சிட்னி வாழ் இதய சிகிச்சை நிபுணர் மனமோகன் அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் டாக்டர் மனமோகன் அவர்களே.
வணக்கம்.
வயது முதிர்ந்தவர்கள் பலரிடையே மாரடைப்பு ஏற்பட்டு அவர்கள் மரணம் அடைவதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருப்போம். அதே போன்று இளம் வயதிலேயே பலர் மாரடைப்பால் மரணம் அடைவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த இள வயது மரணங்கள் பலரிடையே பதற்றத்தையும் பயத்தையும் அதிகரிப்பது வழக்கம். உதாரணமாக பிரபலங்கள் இள வயதிலேயே மாரடைப்பால் மரணம் அடைகின்ற போது மக்கள் பயந்து முண்டியடித்து கொண்டு சென்று இதய பரிசோதனைகளை மேற்கொள்வதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த மாரடைப்பு பற்றி இன்று உரையாடுவோம். டாக்டர், முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள், இள வயதில் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள் இருக்கின்றன?
இளம் வயதில் மாரடைப்பு வருவதற்கும் வயது போனவருக்கு வருவதற்கும் காரணங்கள் உண்டுதான். ஆனால் இளம் வயதில் ஏற்படுபவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கலாம். என்று சொன்னால், அவர்களுக்கு ஜெனிட்டிக்கலி, அதாவது அவருடைய மரபணுக்களில அந்த மாரடைப்பு வரக்கூடிய தன்மை இருந்தால் அவர்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. இப்பேற்பட்டவர்களுக்கு அவருடைய குடும்பத்தில் பலருக்கு வந்திருக்கும், மற்ற காரணங்களும் அவருக்கு சேரும். வயது போக போகத்தான் ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் கூடும். அதாவது 100 பேர்ல எத்தனை பேருக்கு வருமென்றது வயது போக. ஆண்களுக்கு 40 மேலேயும் பெண்களுக்கு 50 மேலேயும் தான் அந்த இன்சூரன்ஸ் கூடிக்கொண்டு போகும். அதற்காக ஆண்களுக்கு 40 குறைவாகவோ பெண்களுக்கு 50 குறைவாகவோ வராதென்று இல்லை, வரும், ஆனால் வரக்கூடிய சாத்திய குறைவு. இளம் வயதுள்ளவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் கூறியபடி சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஒரு வயது முடிந்தவர் இறப்பதை சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. இளம் வயது உள்ளொருவர் சடுதியாக இறந்தால் அது ஒரு நீண்ட தாக்கத்தை ஏற்படுவதாக ஆனபடியினாலே இது ஒரு பேசும் பொருளாக சமூகத்தில் கதைக்கப்படுகின்றது. அதுதான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
அப்படியென்றால் ஒருவர் தனக்கான இதய பரிசோதனைகளை எப்போதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்?
ஒரு 40 வயதுக்கு மேலேயும் ஆணும் ஒரு பெண்கள் 50 வயதுக்கு மேலேயும் சராசரியாக இந்த மாரடைப்பு வருவதற்குரிய காரணிகளை பார்க்க வேண்டும். அதாவது அவருடைய ரத்தத்திலே கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கின்றதா, அவர்களுக்கு சீனி வியாதி டயபெட்டிஸ் இருக்கின்றதா, அவர்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கின்றதா போன்றவற்றை ஒரு குடும்ப வைத்தியர் மூலம் அறிந்து கொள்ள வேணும். ஆனால் ஒரு குடும்பத்திலே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு என்று சொன்னால் அவர்கள் அதை விட குறைந்த வயதிலையும் ஆண்கள் 30 பெண்கள் 40 இந்த காரணிகளை, முக்கிய காரணங்கள் தடுக்கக்கூடிய காரியங்கள் கொழுப்பு, சீனி வியாதி, பிளட் ப்ரெஷர், ஸ்மோக்கிங், இதே மாதிரி ஒரு குடும்பத்திலே பலருக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு இந்த கொழுப்பையோ சீனி வியாதியோ பிளட் ப்ரெஷரையோ அணுகுமுறை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக இருக்கும். இதே மாதிரி ஆண்களுக்கு நான் முன்கூறியபடி மரணம் வர்றது கூட, ஆகவே ஆண்கள் சில கொஞ்சம் கூட கவனமா இருக்கலாம். எக்ஸசைஸ் பண்றது ஒரு முக்கியமான விடயம். ஒரு நாளைக்கு 30 அல்லது ஒரு கிழமையில 4 நாளைக்கு 40 உடற்பயிற்சி, எஸ்பெஷலி கார்டியோன்னு சொல்லுவாங்க, கார்டியோ எக்ஸசைஸ் செய்வதன் மூலமும் இதை ஓரளவு குறைக்கலாம். இது ஒரு கூட்டான அணுகுமுறை.
இதேவேளை இதய நோய் தொடர்பான சோதனைகள், அதே போன்று இதய சிகிச்சை நிபுணர் ஒருவரை பார்வையிடுவதற்கான கட்டணம், இதெல்லாம் மெடிக்கேருக்குள் அடங்குமா அல்லது நாங்கள் வேறாக பணம் செலுத்த வேண்டியிருக்குமா?
இப்ப இன்றைக்கு மெடிக்கேரிலேயே கன்சல்டேஷன் செய்வதற்கு பல கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறார்கள். சில கார்டியாலஜிஸ்ட் சார்ஜ் பண்ணுவார்கள், ஆனால் மொத்த செலவையும் பார்க்க பொழுது சொற்ப பணம். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் செய்வதற்கு $200-300 வரும் என்றால் இசிஜி அதுகளோட, அதில் பெரும்பகுதியை மெடிக்கா உங்களுக்கு திருப்பி தரும். இன்வெஸ்டிகேஷன் செய்யும் பொழுது ஸ்ட்ரெஸ் எக்கோ எக்கோ போன்றவை செய்யும் பொழுது கூட அரசாங்கம் ஒரு பாதி பணத்தை தரும். ஆனால் இன்று மெடிக்கேர்ல செய்வதற்கு பலர் இருக்கிறார்கள். இது தவிர இரத்த பரிசோதனை செய்யும் பொழுதும் அதிகமான இடத்திலே காசு இல்லாமல் இலவசமாக செய்வார்கள். தற்செயலாக காசு பே பண்ண வேண்டி இருந்தாலும் அதில் பெரும்பகுதி பணம் உங்களுக்கு அரசாங்கம் திருப்பி தரும். தற்செயலாக அவர் வைத்தியசாலைக்கு போக வேண்டும் என்று வந்தால் மாரடைப்பு வரக்கூடிய அருகில் இருந்து அவர் வைத்தியசாலைக்கு போய் இன்டர்வென்ஷன், அதாவது ஆஞ்சியோகிராஃபி ஸ்டென்ட் போட வேண்டும் அல்லது பைபாஸ் செய்ய வேண்டும் என்றால் கூட மெடிக்கேரில் செய்வதற்கு அரசாங்க வைத்தியசாலையில வசதி ஒன்று, ஒரு சதம் செய்வதில்லாமலே இந்த நாட்டிலே ஒரு பைபாஸ் செய்து அதுக்கு பிறகு ரீஹாபிலிட்டேஷன் சொல்வார்கள், அவர்களை என்னென்ன வாக்கமுறைகளை கற்பித்து வெளியில வருவதற்கு ஒரு சதம் இல்லாமலே செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நாட்டிலே இருக்கின்றது.
அடுத்ததாக முக்கியமான விடயம் டாக்டர், இதய நோய் தொடர்பில் ஒருவருக்கு அவர் எந்த வயதினராக இருந்தாலும் என்ன மாதிரியான அறிகுறிகள் தோன்றினால் அவர் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும், அதை பற்றி விளக்கங்கள்.
ஒருவருக்கு ஒரு காரணம் இல்லாமல் நடக்காமல் ஒரு சாதனா மேசை வந்து வேலை செய்யோ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அல்லது சிறிய அளவு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நெஞ்சின் முன்பக்கத்திலே ஒரு வலி ஏற்படுவதால் வழக்கம். வலி என்று சொன்னால் இந்த வலி ஊசியாக குத்து போடும் வலியாக இராது. ஒரு சில பேர் சொல்வார்கள் கரடி கட்டுப்பிடிச்ச மாதிரி ஒரு அமுக்கம் இருக்க வேண்டும். சில பேர் சொல்வார்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு யானை கால வச்ச மாதிரி என்று சொல்லி நெஞ்சில. சில பேர் வந்து எரியுது என்று சொல்லுவார்கள். ஆனால் இது வலி, இந்த வலி ஒரு பரவலான வலியாகத்தான் இருக்கும். நெஞ்சில இருக்கலாம், முதுகு புறத்துல இருக்கலாம், சில பேர் கையில இருக்கலாம், கழுத்தின் முன்பக்கமாக இருக்கலாம், அந்த கீழ்த்தாடையாக இருக்கலாம், லோஜாக இருக்கலாம். இவை எல்லா இடத்துலையும் வரலாம், ஒருமிக்கவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ வரலாம். இதுதான் மாரடைப்புக்குரிய இது அறிகுறி. அதோட சேர்த்து மூச்சு வாங்கலாம், வேர்வை சிந்தலாம், இருதயம் படப்படந்து அடிக்கலாம். இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்றல்ல இருக்கலாம். ஆனால் ஒன்று குறிப்பேன் என்று சொன்னால், அதிகமாக சீனி வியாதி உள்ளவர்களுக்கோ பல வருடங்களாக கவலை இனமா இருந்தவர்களுக்கோ அல்லது வயது போனவர்களுக்கோ வளமா 70-80 அந்த வயதுல போகும் பொழுது வலி வராமல் விடலாம். வலிக்கு பதிலாக மூச்சு வாங்கலாம், வேர்வை சிந்தலாம், இருதயம் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், மயக்கம் போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். இன்னொரு முக்கியமான குறிப்பு என்றால், ஊரிலே ஒரு சொத்தொடரை பாய்ப்பார்கள் மரண களையண்டு. அதிகமான ஹார்ட் அட்டாக் வர்றவர்களோட காட்சியில் என்றால் அவர் சொல்வார்கள் அண்டைக்கு ஹார்ட் அட்டாக் வந்த அண்டைக்கு ஒரு காரணம் இல்லாமல் மிக உடற்சோர்வு இருக்கிறார் சொல்லி. வெறும் ஹார்ட் அட்டாக் வர்ற பலருக்கு இந்த ஒரு காரணம் இல்லாத உடற்சோர்வு ஏற்படுத்துறது வழக்கம். இதுவும் ஒரு அறிகுறி. இது கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற அல்ல, ஆனா இது பலருக்கு இது ஏற்படுகிறது. இது என்னன்னு சொன்னால் இது வந்து அக்யூட்டா நடக்கிற விஷயம், இது ஒரு டைனமிக் திங். சரியான இன்னொரு வகையான இது சம்பந்தப்பட்ட அடைப்பும் இருக்கிறது, அதை சொல்றது குரோனிக் ஸ்டேபிள் அஞ்சானா, அதாவது பிரெடிக்டபிள் அஞ்சானா, பிரெடிக்டபிள் நெஞ்சு வலி. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் சொல்லுவார் எல்லாம் நல்லா இருக்கும் டாக்டர், நான் அந்த மலையில போய் ஏறினால் அந்த படி ஏறினால் வலி வரும், நின்றால் போடும், அல்லாட்டி மெல்லமே போறால் வேகத்தை குறைச்சிருந்தா அது போடும் என்று. இதை சொல்லுவான் குரோனிக் ஸ்டேபிள் அஞ்சானா. இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அல்ல, ஆனால் நிச்சயமாக உங்கள் டாக்டரை பார்த்து இந்த டயக்னோஸை கன்ஃபார்ம் பண்ணி அந்த மாறு அடைப்பு வர்றதுக்குரிய காரணிகளை நாங்கள் மெடிக்கலி மேனேஜ் பண்ணினாலும் இந்த அடைப்பின் தன்மையை குறைக்கலாம். ஆனால் இந்த மறுபுறம் என்னன்னு சொன்னால், ஒரு மைல் நடக்கக்கூடிய ஒருவர் ஒரு 100 அடி நடந்து வலி வர துவங்கினால் அவருக்கும் அன்ஸ்டேபிள் அஞ்சானதான் எடுத்துக்கொள்ளணும், அதாவது ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதையும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கன்சிடர் பண்றார். அவர்களும் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறது நல்லம், அட்லீஸ்ட் ஒரு ஜிபியை போய் பார்த்து ஒரு கார்டியாலஜிஸ்டை அவசரமாக பார்த்தது நல்லம் என்றால் இவர்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். அதாவது சம்திங் விச் ஆர் ஸ்டேபிள் ஹாஸ் பிகம் அன்ஸ்டேபிள். ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிட வேணும், இந்த குரோனிக் ஸ்டேபிள் அஞ்சானா இருப்பவர்களுக்கோ, அதாவது பிரிடிக்டபிள் அஞ்சானா உள்ளவர்களுக்கோ, அல்லாது அஞ்சானா ஹார்ட் அட்டாக் இன்ஃபார்மேஷன் சிண்ட்ரோம் வர்றவர்களை நாங்கள் அவதானிச்சு பார்த்தால் ஒரு முக்கியமான காரணம் என்றால் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். சில மன அழுத்தங்களை குவான்டிஃபை பண்ணியிருக்கிறார்கள் ஹார்ட் அட்டாக் ப்ரிடிஸ்போஸ் பண்ணுவேன். அவை என்னவென்று சொன்னால், ஒன்று குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டால், மனைவி பிள்ளைகள் அப்பேற்பட்டவர்கள் தாய் வந்த பொழுது மன அழுத்தம் ஏற்படுவதனால் ஹார்ட் அட்டாக் வரலாம். அடுத்தது வேலையே ஒருவர் இழக்கும் போது லாஸ் ஆஃப் ஜாப். அடுத்தது டிவோர்ஸ். அடுத்தது மிக சுவாரஸ்யமானது, அதாவது வீடு விற்கும் பொழுது, அதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸை சொல்லியிருக்கிறார்கள், they think that person who has a predisposition or risk factors ullavarku inda manathaakam eppadum bodhu heart attack vara chances kooda nu solirukkarargal.
அடுத்து கோவிட் தொடர்பிலான ஒரு கேள்வி டாக்டர். கோவிட் தொற்றின் நீண்ட கால பாதிப்பாக மாரடைப்பு அல்லது இதய நோய்கள் ஏற்படக்கூடுமா?
இல்லை, கோவிடுக்கும் மாரடைப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு சில பேருக்கு கோவிடினால் அந்த ஹார்ட் மசில் அலாட்டி அதை காவன்ற பெரிகார்டியம் என்று சொல்வார்கள், இதயத்தை சுத்தி இருக்கிற ஒரு உறை, அதுல வந்து இன்ஃபிளமேஷன் வந்து அதனால பெயின் ஏற்படலாம். ஆனால் இது ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் அது போய்விடும் கொஞ்ச நாள்ல, அதுக்குரிய மருந்துகள் கொடுக்கலாம், இதால மேரடைப்பு வராது. ஒரு சாதாரண ஃப்ளூ வைரஸ் வரும் பொழுதும் இதயத்தை சுத்திருக்கிற உரை அல்லாட்டி இதயத்தின் தசை இதுகள் இன்ஃபிளேம்டா வந்து இந்த பெயின் ஏற்படலாம். பட் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் தே கெட் பெட்டர்.
இதய நோய் வராமல் பார்த்துக்கொள்வதுதான் மிகச்சிறந்தது. எனவே எங்களுக்கு மாரடைப்பு இதய நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு நாங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று விளக்குங்கள்.
என்னென்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். சிகரெட் குடிப்பவர் சிகரெட் பழகவே கூடாது, பழகினவர்கள் அதை கைவிட வேண்டும், அது அது முக்கியமானது. ஒருவர் சிகரெட் குடிப்பவர் அந்த சிகரெட் குடிப்பதை நிப்பாட்டினால் ஒவ்வொரு வருஷமும் ரிஸ்க் 15% குறையும், அது நல்ல ஒரு விஷயம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் மார்கிட்ட போய் பிளட் ப்ரெஷரை பார்க்கணும், பிளட் ப்ரெஷர் கூட வேண்டாம் அது இந்த மாதிரி குறைக்கலாம்ன்றதுக்கு முயற்சி பண்ணணும், வெயிட்டை குறைச்சி எக்ஸசைஸ் பண்ணி முடியாவிட்டால் நிச்சயமா மருந்து எடுக்க வேணும். என்ன தெரியுது என்றால் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய தன்மை குறையும். இதே மாதிரி பிளட் சுகர் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அது இல்லாதவர்களோட பார்க்கப்படுது சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டயபிட்டிஸ் ஹை. இதே மாதிரி கொழுப்புள்ளவர்கள் இதால சிம்டமே இருக்காது, வெற்றத்தில் கொழுப்புள்ளவர்கள் அவர்கள் சாப்பாட்டை மாற்றி அமைத்து அது முடியாவிட்டால் மருந்துகளை எடுத்து கொலஸ்ட்ரால் குறைக்க வேணும். இதே மாதிரி இப்போ ஜீன்ஸ் உள்ளவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அதாவது ஜீன்ஸ் ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போஷன் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்மோக் பண்ணாமல் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் கொழுப்பு சீனி வியாதியில் குறைச்சால் வேறு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவர்களுக்கு மரணப்பெறக்கூடிய காரியம் குறைவாக இருக்கும். ஸோ இப்படி இம்பார்ட்டன்ட் திங் இன் மெடிசின் நவ் லைக் இன் எனி அதர் ஃபீல்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் இஸ் த நேம் ஆஃப் த கேம். 40 வருடத்துக்கு முன்பு நான் ஸ்பெஷலிஸ்டாக வேலை செய்ய துவங்கின பொழுது ஒரு சிம்டம் இருக்கும் பொழுதுதான் பேஷண்ட் தங்களை அனுப்புவார் தங்களை அணுகுவார்கள். இப்பொழுது சுகமாக இருக்கும் பொழுது தம்மை அணுக வேண்டும், அணுகிறார்கள், அவர்கள் பயன்படுகிறார்கள் என்றால் அப்போதான் ரிஸ்க் factor management alle we are preventing them developing heart attack and stroke. நான் அதிகமாக சொல்லுவேன், 40 வருடத்துக்கு முன்பு ஒருவருக்கு பைபாஸ் செய்தாலோ ஸ்டென்ட் போட்டாலோ அதிகமாக எங்களுக்கு தெரியும் 8-10 வருஷத்துல அவருக்கு பைபாஸ் செய்ய வேண்டி வரலாம், ஸ்டென்ட் போட வேண்டி வரலாம். ஆனால் இன்று 30 வருடத்துக்கு முன்னே பைபாஸ் செய்தவர்கள் ஸ்டென்ட் போட்டவர்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தரம் கூட போகாமல் சுகாதாரியாக சிகிச்சை வருகிறார்கள். என்ன காரணம் என்றால் இப்பொழுது புது வகையான மருந்துகள் இருக்கின்றன, டார்கெட் தெரியும், இந்த லெவலு குறைக்க வேணும் என்று தெரியும், அதனால அவர்கள் சுகவாழ்வை அனுபவித்து வருகின்றார்கள்.
மிக்க நன்றி டாக்டர் மனமோகன், மாரடைப்பு தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.